திருச்சிற்றம்பலம் சைவம் டா டார்கின். அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். தொடர்ச்சி. உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
கொல்லாமை அப்படிங்கிற தலைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். நிலையாமை எப்போறும் சொல்லி முடிச்சாச்சு, இப்ப கொல்லாமை. கொல்லாமைன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த உடம்போட கூடிய உயிர்கள் வந்து பிராரத்த வினைய கழிக்கணும், அனுபவிச்சு கழிக்கணும். அதுக்கு முன்னாடி தன்னலம் பற்றியோ, அல்லது சினத்தாலோ, இல்ல அறியாமையாலோ மற்றொரு உயிரை உடம்புல இருந்து பிரிப்பது, அதை செய்யக்கூடாது. வருத்தவும் கூடாது, பிரிக்கவும் கூடாது உடம்பையும் உயிரையும். நம்ம உடம்புலயே உயிர் எவ்வளவு நாள் இருக்கும் தெரியாதுன்னு, அதனால பெரிதோர் உயிரை வந்து அதோட உடம்புல இருந்து பிரிப்பது கொஞ்சமும் நன்மை தராது. அதனாலதான் நிலையாமைக்கு பின்னால கொல்லாமையை வைத்திருக்கின்றார். இந்த கொல்லாமை அப்படிங்கிறது அடிக்கடி நாங்க சொல்றது மாதிரி, சிவபூஜையில ரெண்டு இருக்கு. அகபூஜை முதல்ல உள்ள இருக்க சுவாமிய, ஏன்னா முதல் நாள் ஒடுக்கிருக்கிறது இருதயத்துல, அதனால அந்த சுவாமிய உள்ள பூஜை பண்ணி மீண்டும் இன்னைக்கு நம்ம வச்சிருக்க சிவலிங்கத்துல அவரை ஆவாகனம் பண்ணி, அந்த முத்திரைகள் அந்த மந்திரங்களின் மூலமாக அவரை ஆவாகனம் பண்ணி, அந்த கிரியைகளின் மூலமாக அவரை பூஜித்து வழிபடுகிறோம். அப்போ அகபூஜையும் உண்டு, புறபூஜையும் உண்டு. அப்போ அந்த அகபூஜைக்கு கண்டிப்பாக புறபூஜையில சேர மாதிரி 8 புஷ்பம் போடணும், 8 புஷ்பம் போடணும். ஏன்னா இறைவன் வந்து அட்டமூர்த்தியாக இருக்கிறார். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், ஆன்மா, சூரியன், சந்திரன், இது எல்லாத்திலையும் இறைவன் இருக்கிறார் அட்டமூர்த்தமாக. அதனால புறப்பூஜையில அவருக்கு புன்னை, வெள்ளருக்கு, செண்பகம், நந்தியாவர்தனம், பாதிரி, குவளை, அலரி, செந்தாமரை போன்ற மலர்களை வச்சு பூஜை பண்ணணும்னு சொல்லியிருக்கு. கடையில கிடைக்கிற பூவு அதெல்லாம் வச்சு பூஜை பண்றதுங்கிறதெல்லாம் வேற, நந்தவனம் வச்சு இதெல்லாம் பராமரிக்கணும். புன்ன மரம், வெள்ளருக்கு மரம், வெள்ளருக்குன்னா எல்லாரும் விநாயகருக்குன்னு நினைப்பாங்க, சிவபெருமானுக்கு அது ரொம்ப உகந்தது. அப்புறம் செண்பகப்பூ, நந்தியாவர்த்தனம், பாதிரிப்பூ, திருப்பாதிரி புள்ளியூர்ல பாதிரியே தலைவருட்சமா இருக்கும். அப்புறம் குவளைப்பூ, அப்புறம் அலரிப்பூ, அப்புறம் செந்தாமரைப்பூ, இதெல்லாம் கண்டிப்பாக வைத்து பூஜை பண்ணணும். அப்புறம் பஞ்ச வில்வம் இருக்கு, அதாவது வில்வம்னு நம்ம சொல்லக்கூடியது. அப்புறம் நொச்சி, நொச்சியில ரெண்டு வகை இருக்கு, கருநொச்சி, வெண்ணொச்சி. அப்புறம் கிழுவை, விழா, மாவிலங்கு, இது அல்லாம துளசி வந்து ஆகும். துளசினா வைணவத்துக்குன்னு அப்படியே ஒதுக்கிட்டாங்க, சிவபெருமானுக்கு சிரசுல கண்டிப்பா துளசி வைக்கணும். விநாயகருக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மட்டும் வைக்கணும், மிச்ச நாள் வைக்கக்கூடாது. ஆனா சிவபெருமானுக்கு நம்ம டெய்லியுமே இது துளசி சாத்தி வழிபடலாம். அதே மாதிரிதான் அருகு வந்து விநாயகருக்கு நினைக்கிறோம், அருகு இல்லாத பூஜை அற பூஜை, கண்டிப்பா சிவ பூஜையில அருகு சாத்தணும். அப்புறம் வன்னி, வன்னி நம்ம வன்னி விநாயகர் சொல்றோம், வன்னியும் சுவாமி வன்னியும் மத்தமும்னே பாடுறாருல ஞானசம்பந்த பெருமான். அதனால திருவிளையாடல் புராண வரலாறு, மதுரை கோயில் வரலாறு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வன்னி மரத்தை பற்றின விஷயங்கள் அதுல இருக்கு. அதனால வன்னி இலையும் அவருக்கு மிக மிக முக்கியம் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சரி, அப்ப இந்த இலைகளால பூஜை பண்ணணும். அப்புறம் ஹோமம் செய்யறதுக்கு நீர்முள்ளி, நாயுருவி அதெல்லாம் வச்சு ஹோமம் செய்வாங்க. அப்ப அந்த மாதிரி புஷ்பங்களை வச்சு பூஜை பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த கொல்லாமை அப்படிங்கிறது அகப்பூஜைக்கு 8 புஷ்பம் போடுறோம். ஞான திரளாக இருக்கக்கூடிய பெருமான் அந்த ஞான தலைவனுக்கு சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய அழகான முறையில கிரியை, அவருக்கு நம்ம உள்ள விசேட திசை வாங்கி பூஜை பண்றோம் ஞானத்தால. அப்ப 8 புஷ்பம் போடுறோம், அது என்னதுலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொல்லாமை, அருள், ஐம்பொறி, அடக்கல். ஐம்பொறிகளும் அப்ப அடங்கணும். பொறை, தவம், வாய்மை, அன்பு, அறிவு, இந்த 8 குணங்களை 8 மலர்களாக அகபூஜையில இறைவனுக்கு நாம் மானசீகமாக, அத மானத பூஜை, அதுல நம்ம சாத்துறோம். அப்ப 8 புஷ்பங்கள்ல சிவபெருமானுடைய அகபூஜைக்கு உகந்த 8 புஷ்பங்கள்ல ஒண்ணு கொல்லாமை. இந்த 8க்கும் பாருங்க வள்ளுவரும் அழகா நமக்கு ஒவ்வொரு அதிகாரம் வகுத்திருக்காரு. நான் ஒவ்வொரு அதிகாரத்தையும் 10 பாடல் இருக்கும், நான் லேசா சிந்திக்கிறதுக்காக லேசா உங்கள்ட்ட தொட்டு காட்டுறேன். கொல்லாமை, எதையும் கொல்லக்கூடாது. தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் வினை. நமக்கு உயிரே போறதா இருந்தா கூட இன்னொரு உயிரை நம்ம நீக்க கூடாது அப்படின்னு வள்ளுவர் பெருமான் சொல்றார். அடுத்த ரெண்டாவது புஷ்பம் என்னன்னு பார்த்தா அருள், அருளுடைமை. அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். இந்த கொலையெல்லாம் செய்யாதவங்களுக்கு நரகத்துக்கு போக வேண்டிய வேலையே கிடையாது. மூணாவது ஐம்பொறி அடக்கல். அதுக்கு வள்ளுவர் பெருமான் என்ன சொல்றாரு, பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். இந்த அஞ்சையும் நீக்கணும் இல்லையா, ஐந்து அவித்தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீடு வாழணும்னா ஐம்பொறிகளையும் அடக்கணும். கோளில் பொறியில் அந்த பாட்டிலையும் சொல்ற, என் குணத்தான் தாளை வணங்கா தலை நமக்கு மிக அழகாக சொல்லுகிறார். அடல் வேண்டும் ஐந்தின் புலத்தை விடல் வேண்டும், வேண்டிய எல்லாம் ஒருங்கு அப்படின்னு அழகா அடுத்து ஒரு குறளையும் சொல்லியிருக்கார். வீடு பேற்றை விரும்புபவர்கள் ஐம்பொறிகளுக்குரிய அந்த ஐம்புலன்களையும் அடக்க வேண்டும். அவ்வாறு அடக்கும் போது அவற்றோட நுகர்ச்சிக்காக சேர்த்து வைத்த பொருட்களை எல்லாம் நீக்கிறோம். கண்ணு ஒண்ண விரும்புது, கண்ணுக்காக ஒரு பொருள் வச்சிருப்போம். காது ஒண்ண விரும்புது, அதுக்காக ஒரு பொருள். அது ஒண்ணுன்னு சும்மா சொல்றோம், ஒண்ணு கண்ணுக்கே எத்தனை வேண்டி இருக்கு, காதுக்கே எத்தனை வேண்டி இருக்கு, அப்புறம் வாய் கேட்கவே வேண்டாம். அப்படி அந்த ஒவ்வொரு இந்த ஐம்பொறிகளும் என்னென்ன விரும்புது, மூக்கு அப்புறம் உடம்பு இதுக்கெல்லாம். அதனால அந்த பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நீக்கிக்கிட்டே வரணும். அடுத்து பொறை, அதுதான் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. எப்படி எல்லாரையும் இந்த நிலம் தாங்கிட்டு இருக்கு, தோண்டிக்கிட்டே இருக்கவங்களையும் தாங்கிட்டு தான் வச்சிட்டு இருக்கு, உடனே குழிக்குள்ள எடுத்து மூடல. அது மாதிரி நம்மளும் நம்மளை யாராவது இகழ்ந்தாலும் அவங்கள நாம பொறுத்து கொள்ள வேண்டும். அடுத்து தவம், உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு ஒரு. எந்த உயிருக்கும் துன்பம் செய்யக்கூடாது, அதுவே தவம். அடுத்து வாய்மை, யா மெய்யா கண்டவற்றுள் இல்லை என தோன்றும் வாய்மையின் நல்ல பெற. உலகத்திலேயே வாய்மையை விட நல்லது எதுவும் கிடையாது. அடுத்து அன்புடைமை, அன்பின் வழியது உயிர்நிலை அகுதி எல்லாருக்கு என்புதோல் பொறுத்த உடம்பு. இந்த லேப்ல எல்லாம் வச்சிருப்பாங்க எலும்புக்கூர், அது மாதிரிதான் அன்பு இல்லாத உடம்பு. கடைசியா எட்டாவது புஷ்பம் என்னது, அறிவு. இந்த அறிவுடைமைக்கு வருது, அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவுலர் என்னுடையரேனும் இலர். அறிவு இருந்தா அவங்களுக்கு எல்லாம் இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு மிக தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கின்றார். ஆகையால் அவர் சர்வன் பவன் ருத்ரன் உக்ரன் பீமன் பசுபதி ஈசானன் மகாதேவன் அட்டமூர்த்தமாக இருக்கின்றார். அவருக்கு அட்ட புஷ்பத்தை வைத்து புறத்திலும் பூஜை உண்டு, அகத்திலும் பூஜை உண்டு. அது செய்வதற்கு ஒரு பூதான் இந்த கொல்லாமை. இந்த அகப்பூஜை உண்டா அப்படின்னு கேட்டா நீங்க ஏதோ புதுசா சொல்றீங்களே, நாங்க எல்லாரும் விளக்கை ஏத்துவோம், அதுக்கப்புறம் தீபாரணை காட்டிட்டு வந்துருவோம், இதுதான் எங்களுக்கு பூஜைன்னு தெரியும். நீங்க ஏதோ அகப்பூஜைன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொன்னா அதுவும் நாம சொல்வது கிடையாது. சைவ சித்தாந்தம் அதற்கு அந்தரி யாகம் என்று பெயர் வைத்திருக்கின்றது. அந்த மிக உயர்ந்த நூலாகிய நமது சகலாகம பண்டிதராகிய அருளந்தி சிவாச்சாரியார் இயற்றிய சுயஞான சித்தியாரிலே அந்தரியாகத்தை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று மிக அழகாக, நாட்டும் இதயம் தானும் நாபியினில் அடியாய் ஞால முதல் தத்துவத்தால் எண்விரல் நாளத்தாய் மோகினி மூட்டு அசுத்த மாயையாகிய முடிச்சை கொண்டு சுத்தவித்தை மோகினி சுத்தவித்தை மலர் எட்டாய். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, முழு முழுவிதும் எட்டு அக்கரங்கள், எட்டு அக்கரங்களோடு முறையினில் முறைமையினில் உடைத்தாய் காட்டு கமலாசனமே ஈசர் சதாசிவங்கள் கலாமூர்த்தமாம் இவற்றின் கண்ணாகும் சத்தி வீட்டையருள் சிவன் மூர்த்திமானாகி சக்தி மேலாகி நிற்பணிந்த விளைவறிந்து போற்றே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதயத்துல பண்றோம் இந்த பூஜை, வந்து அகத்துல பண்றோம் அப்படின்னு பார்த்தோம். பூஜை தானம் வந்து இருதயம், அதுல உந்தியில பிரகிருதியாகிய கிழங்குல இருந்து எழுந்த ஆன்ம தத்துவங்கள், அந்த ஆன்ம தத்துவங்களாகிய எட்டங்குல நாளத்தை உடையதாய் அசுத்த மாயையாகிய முடிச்சோடு கூடி வித்யா தத்துவங்கள் ஏழும் சுத்த வித்தையுமாகிய எட்டு புற இதழ்களோட அட்ட வித்வேஸ்வரர்களாகிய அக இதழ்களை உடைய கமலாசனம் இருக்கு. கமலாசனம் தாமரை. அந்த கமலாசனத்தின் மேல ஈஸ்வரன் சதாசிவமாகிய இரு தத்துவங்களும் கேசரமா மூர்த்தியா அமைந்திருக்கும். அதனுள்ள சக்தி தத்துவமாகிய பொகுட்டுல பீஜமா விளங்கக்கூடிய சிவபெருமான் மூர்த்திமானாக நிற்பார். இவ்வாறு அறிந்து பூஜித்தல் அந்தரியாக பூஜை அப்படின்னு சொல்லிட்டு அதோட இயல்பு, அந்த பூஜையோட இயல்பையும் பயனையும் அதற்கு அடுத்த பாடல்ல சொல்றாங்க. அந்தரி யாகம் தன்னை முத்தி சாதனமா அறைந்திடுவர், அதுதானும் ஆன்மசுத்தி ஆகும். கந்தம் மலர் புகை ஒளி மஞ்சனம் அமுது முதலா கண்டனையெல்லாம் மனதில் கருதி கொண்டு, மனதுலதான் கருதணும் இதெல்லாம். வெளியில பூஜைக்கு இதெல்லாம் இருக்கும், மனசுக்குள்ள பண்ணும்போது நம்ம இதெல்லாம் இருப்பதா கருதி கொள்ள வேண்டும். சிவனை சிந்தைதனில் அச்சிக்க ஞானத்தால் சிந்திக்க சிந்திக்க தர்ப்பணத்தை விளக்க வந்திடும் அவ்வொளி போல அரண் உளத்தே மருவி வர வர வந்திடுவன் பின் மலமானது அருமே அப்படின்னு சொல்றாங்க. மிக அழகான ஒரு பாடல். எப்படி சிவ பூஜைய அந்தரியாகத்தை மனசுக்குள்ள நம்ம பண்ணணும் அப்படின்னு மிக தெளிவாக நமக்கு எடுத்து காட்டியிருக்கு. ஆன்மாவில சிவபெருமான அர்ச்சிக்கணும், அருள் காற்ற வழியில நின்று தியானத்தை பண்ணணும் சிவபெருமான. இந்த அகபூஜையால சிவம் விளங்க மலம் நீங்கும், ஆன்மா சுத்தி அடையும். இந்த அகபூஜை முக்திக்கு சாதனம். அதனாலதான் தீட்சை பெற்றுக்கொண்டு முறையாக சிவ பூஜையை செய்யணும். நம்ம நல்ல கிரமமான தீஷா குருட்ட தீட்சை பெறணும், பாரம்பரியமான இடத்துல தீட்சை பெறணும், பாரம்பரியமான முறையில மரபு வலுவாம பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு சொல்லியிருக்கு. அதனால கந்தம் மலர் அதான் புகை ஒளி மஞ்சனம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதாவது சுவாமிக்குரிய வாசன திரவியங்கள், புஷ்பம் தூபம் தீபம் அபிஷேக திரவியம் அப்புறம் நைவேத்தியம் எல்லாத்தையுமே பாவனையில நினைச்சு கொண்டு நம்முடைய மனசுல அதன் போற நினைச்சு நினைச்சு அவரை ஞானத்தால பூஜை பண்ண சிந்திக்க சிந்திக்க திருப்பி திருப்பி தியானம் பண்ண பண்ண கண்ணாடிய தொடைக்க தொடைக்க பளிச்சுன அந்த ஒளி வரும் பாத்தீங்களா, மாசு நீங்கி. அது மாதிரி நம்ம அந்த மாசு நீங்கின நம்முடைய மனதுக்குள்ள சுவாமி அந்த ஆன்மாவின் கண் பொருந்தி நமக்கு விளங்கி தோன்றுவார். அதனால மலம் அரும், ஆணவ மலம் வந்து கழியும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அகபூஜையில் ஒன்றாகிய கொல்லாமையை கண்டிப்பாக நாம் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறத மனசுல எடுத்துக்கொள்ள வேண்டும். பற்றாயனர் குருபூஜைக்கும் பன்மலர் மற்றோர் அணுக்களை கொல்லாமை ஒன்மலராம் ஒன்மலர் நற்றார் நடுக்கற்ற தீபமும் சித்தமும் உற்றாரும் ஆவி அமர்ந்திடும் உச்சியே அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு பற்றுக்கோடா இருக்க சிவபெருமான் உருவ பூஜிக்கிறதுக்கு பல மலர்கள் வேண்டும். அதுல ஒண்ணு வந்து பிற உயிர்களை கொல்லக்கூடாது. திருவடி தியானம் அப்படிங்கிறது நல்ல மாலை அப்படின்னே சொல்லியாச்சு. தியானம் வந்து சுவாமிக்கு சாத்திர மாலை. நம்முடைய அசைவற்ற மனம்தான் ஒரு தீபம், அசைவற்ற தீபம். இப்படி எல்லாத்தையும் ஒற்று பூரணமான உயிர் விரும்பி உறையக்கூடிய இடம் வந்து எல்லா உலகத்துக்கும் மேலான சிவலோகம் அப்படிங்கிறத மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கு. அலைந்த மனத்திற்கு, அதாவது பற்றாய நற்குருன்னு சொல்லியிருக்கு, அலபாஞ்சிட்டு இருக்க மனசுக்கு அடைக்கல தானமா ஒரு சிவகுரு கிடைப்பாரு. அது செஞ்ச புண்ணியத்தினாலதான் கிடைப்பாங்க. சிவ பூஜையை மாதிரி குரு பூஜையும் கண்டிப்பாக செய்யணும். சரி, ஆக புறத்தேயும் அகத்தேயும் பூஜை செய்து நாம் உய்யலாம் என்று மிக அழகாக அந்த யோக நெறியை பற்றி நமக்கு இதுல எடுத்து காட்டி இருக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். அப்புறம் கொல் இடு குத்து அப்படின்னு சொன்னவங்களையெல்லாம், கொல்லு குத்துன்னு சொன்னவங்களையெல்லாம் யமனோட தூதுவர்கள் வந்து கைத்தால கட்டி ஓடு நில்லு அப்படின்னு சொல்லி எரிவாய் நரகத்துல கொண்டு போட்டுருவாங்க. கண்டிப்பா நரகம் உண்டு. அதனால யாரையும் கொல்லாமை நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. சரி, சக மனிதர்களை கொல்வது தவறு அப்படின்னு கொல்லாமையில எடுத்துக்கிட்டாலும், சக உயிர்களை கொன்று அந்த இறந்த அந்த உயிர்களுடைய இறந்த உடலை வந்து சமைத்து உண்ணுதல், புலால் உண்ணுதல், அதை செய்யக்கூடாதுன்னு புலால் மறுத்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு உயிரை கொன்று அந்த ஊனை சாப்பிடுறது. பொல்லா புலாலை நுகரும் புலையரை எல்லோரும் காண எமன் தன் தூதுவர் செல்லாக பற்றி தீவாய் நரகத்தின் மல்லாக்க தள்ளி மறித்து வைப்பாரு அப்படின்னு. அசைவம் சாப்பிட்டா நிறைய, அதாவது நரகத்துல கடந்து அழுந்த வேண்டி இருக்கும். அது வந்து இந்த செல்ல எப்படி அரிக்கும், கட 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 கடன்னு வந்து மேல பத்தி அங்க அங்க இருக்க பொருளை எப்படி அரிச்சிருமோ அத மாதிரி யம தூதர்கள் அரிச்சு அப்படியே மல்லாக்க தள்ளி வெளியே வர விடாம அந்த யமலோகத்துல, அதாவது அந்த பாதாள லோகத்துல நரக லோகத்துல தள்ளி அப்படியே செல் அரிச்சு போன மாதிரி அழிச்சிருவாங்க அந்த உடம்பத்தை. தான் தீவாய் நரகங்கிறது அந்த கும்பி பாகம்னு சொல்லக்கூடிய நரகு, அந்த நரகத்துல தள்ளி கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பஞ்சமா பாதகங்கள்ல ஒண்ணுதான் இந்த கொலை. அதனால கொலை, கள்ளுண்ணல், அப்புறம் களவு, காமம், பொய்கூறல், இது அஞ்சும் பஞ்சமா பாதகங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால நாம இதை செய்யாமல் நம்மை பேணி கொள்ள வேண்டும். அப்படின்னா உடம்ப விட்டு உயிர் பிரிஞ்சா கவலைப்பட வேண்டாம், நல்ல இடத்துக்கு தான் போவோம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, கருமையார் தர்மனார் தமர் நம்மை கட்டிய கட்டறுப்பிப்பானை அருமையாம் தன்னுலகம் தருவானு. ஒழுங்கா இருந்தா இப்படி நடக்கும்னு சுந்தரமுத்து சுவாமி சொல்றாங்க. தர்மனார் கருப்பா இருக்கக்கூடிய தர்மன், அவருடைய தமர்கள் நம்மளை கட்டியிருக்காங்க அப்படின்னா அந்த கட்டை அறுத்து விட்டுருவாரு சுவாமி, அறுத்துட்டு தன்னோட உலகத்தை தருவாரு. ஆனா தடுத்தாட்டி தர்மனார் தமர் சக்தியில் இடும்போது இல்லையா, அதனால இந்த மாதிரி தப்பு செஞ்சவங்களெல்லாம் யமன் கொண்டு போய் என்னென்ன செய்வாரோ அந்த மாதிரி நரகத்துல போட்டு துன்புறுத்துவார் என்று மிக வலுக்கட்டாயமா நமக்கு இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதனால ஞான சம்பந்த பெருமானும் சொல்லியிருக்காரு, மானமா மடப்பிடி வன்கையால் அழகிட காணமார் கடகரி வழிபடும் கானப்பேர் ஊனமாம் உடம்பினில் உரு பிணி கெட எண்ணில் ஞானமா மலர் கொடு நணுகுதல் நன்மை. அந்த ஞானமா மலர்ல ஒண்ணுதான், அட்ட புஷ்பத்துல ஒண்ணுதான் கொல்லாமை அப்படிங்கறத நம்ம ஞானிகள் சொன்னதெல்லாம் நம்ம மனதில் எடுத்துக்கொண்டு அந்தரியாகத்துக்கு பயன்படக்கூடியது நாம் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறதையும் மனசில் வைத்து கொண்டு, இந்த புலால சாப்பிடவே கூடாது, இந்த புலால் உண்பதால் தீமையே வரும். அதாவது இம்மேல என்ன வரும்னா, புலால் உண்பதால் நல்ல உள்ளம் இருக்காது. மறுமையில என்னதுன்னா நம்ம வந்து நரகத்துக்கு பயிர்வாங்க. அதனால அது செய்வதை நாம் தவிர்ப்பது நல்லது அப்படிங்கிறத நமக்கு அழுத்தம் திருத்தமாக வள்ளுவர் பெருமானும் சொல்லுகிறார். புலால் மரத்தலை பத்தி நமக்கு அருமையான முறையிலே நம்முடைய திருமூல தேவ நாயனாரும் நமக்கு எடுத்து சொல்லி இருக்கின்றார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம இந்த அஞ்சு நம்மகிட்ட பஞ்சமா பாதகங்களை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, மேற்கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஐந்து. அது நேசம், அதாவது அன்பு, அப்புறம் நாணம், அப்புறம் ஒப்புரவு, அதான் உபகாரம் பண்றது, கொடை பண்றது. அடுத்து உப்புரவு ஒழுகுனே நமக்கு நூல்கள்லாம் சொல்லுதல் அது. அப்புறம் கண்ணோட்டம், அதாவது சக மனிதர்களுக்கு நம்ம எப்படி கண்ணே பேசும் அந்த மாதிரி மரியாதையா எப்படி நடக்கணும் அது. அப்புறம் வாய்மை, வாய்மை வந்து சாத்வீக குணத்துல ஒண்ணு, அதுவும் பூஜையில வரும். வாய்மையே தூய்மையாக அப்படின்னு அக பூஜைக்கு வரும். அதனால இந்த பஞ்சமா பாதகங்களை நீக்கணும்னா கொலைக்கு பதில் அன்பு இருக்கணும், களவுக்கு பதில் களவு செய்யறதுக்கு ஒரு நாணம் இருக்கணும், வெட்கம் இருக்கணும். கள்ள விரும்புறதுக்கு பதில் அடுத்தவங்களுக்கு நல்ல எல்லாம் கொடுக்கணும்னு விரும்பணும். காமம், அந்த கண்ணாலேயே காமம் தெரியும், அதுக்கு பதில் கண்ணோட்டம் இருக்கணும். பொய் பேசுற வாயால வாய்மை பேச வேண்டும், இதுதான் நமக்கு நல்லது. அப்போதியடிகளை பத்தி சொல்லும் போது பெரிய புராணத்துல சொல்றாரு நம்ம சேக்கிழார் பெருமான், களவு பொய் காமம் கோபம் முதலிய குற்றம் காய்ந்தார், அவர் இப்படி இருக்கிறாருன்னு நமக்கு காட்டுறார். அது மாதிரி குரல்லையும் கொடை அழி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தற்கு ஒளி அப்படின்ட்டு, அதாவது கொடைன்னா உங்களுக்கு தெரியும், அப்புறம் அழினா பேரன்பு காட்டல், அப்புறம் செங்கோல்னா முறையாக ஆட்சி செய்வது, அப்புறம் குடியோம்பல்னா அந்த மக்களை தளராமல் காப்பது, இதெல்லாம் அரசனுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நமக்கு தெளிவா எடுத்து சொல்லிட்டார். இப்ப இதோட தொடர்ச்சியா அடுத்தல என்ன கொடுக்கிறாருன்னா, பிறன்மனை நயவாமை அப்படிங்கிறத கொடுக்கிறார். ஏன் அப்படின்னா, அந்த அஞ்சு பாவம் நம்ம பார்த்தோம், கொல்லாமை புல்லால் மறுத்தல் பத்துட்டு, அடுத்து காமம் இருக்கக்கூடாது, அந்த காமம்தான் பிறன்மனை நயத்தல்ங்கிற ஒரு தவறை செய்ய வைக்கும். ஆத்த மனையாள் அகத்தில் இருக்கவே காத்த மனையாளை காமுறும் காளையர், காய்ச்ச பலாவின் கனியுண்ண மாட்டாமல் ஈச்சம்பழத்துக்கு இடருற்றவாறு அப்படின்னு சொல்றார். இக்கரைக்கு அக்கற பச்சை, முக்கணில ஒன்று வந்து பலா, அது நல்ல அது பழுத்து அதை பறித்து அந்த கனியை எடுத்து அந்த பழத்தை சாப்பிட்டோம்னா அது அவ்வளவு நல்லா இருக்கும். அத மாதிரி தன்னோட மனைவிய சேர்த்து கொண்டு வாழணுமே தவிர, பிறர் மனைவியோட சேர்ந்து அவங்க அங்க ஒரு காவல் வச்சிருப்பாங்க, அந்த காவலை மீறி அந்த அதனால எவ்வளவு கொலைகள் நடக்குது நம்ம தினந்தோறும் செய்தியில பாக்குறோம். அதனால அந்த தவறை செய்ய, இது இங்க கொலை நடக்கு, ஒருத்தர் ஒருத்தர் கொண்டுருவாங்க, இல்லைன்னா கோர்ட்டு தண்டனை கொடுக்கும் நீதிமன்றம். ஆனா அங்க சுவாமி ஒரு தண்டனை வச்சிருப்பாரு, நரகம் வச்சிருக்காரு. அதனால இதையெல்லாம் மறந்தும் கூட என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது என்பதை நமக்கு தெளிவாக வலியுறுத்துகின்றார். அதெல்லாம் பேதமை அறியாமை அப்படிங்கிறத நமக்கு அழுத்தம் திருத்தமா சொல்லி கொடுக்கிறார். அதனால அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் பின்னால வழி தெரியாம மயங்கி விழித்து கொண்டு இருப்பார்கள். ஒரு காலத்துல இளமை இருக்கும் போது இந்த மாதிரி தவறுகளை இழைத்தாலும் முதுமையில் மிகவும் துன்பப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொருள் கொண்ட கண்டனும் போதத்தை ஆளும், இருள் கொண்ட மின்வெளி கொண்டு நின்றோரும், மருள் கொண்ட மாதர் மயலுறுவார்கள், மருள் கொண்ட சிந்தையை மாற்றகில்லாரே அப்படின்னு சொல்றாங்க. மாதர் மேல மயலுறுபவர்கள் ரெண்டு வகை அப்படின்னு, பொருளை ரொம்ப சம்பாத்தியம் பண்றவங்க கொடாக்கண்டன், அறிவை மறைச்சு தன்வசப்படுத்தி ஆளக்கூடிய அறியாமை அப்படிங்கிற ஆணவையில் உள்ள தோன்றிய மின்வெளி போன்ற அறிவை பெரிதுன்னு நினைச்சிருக்கோங்க. அதாவது என்னோட எனக்கு அறியாமையே கிடையாது. அதாவது ஒண்ணு வந்து செல்வம் முதல்ல, ரெண்டாவது கல்வி, அதுல மிக்கவங்க அப்படிப்பட்டவங்க பெண்கள் மேல மயக்கம் உருவார்கள். அத அவங்களால அந்த மயக்கத்தை மாற்ற முடியாது. விடாக்கண்டனாக, இந்த கண்டன் அப்படின்னா கீழ்மை குணம் உடையவர்னு அர்த்தம், விடாக்கண்டன் கொடாக்கண்டன். அப்புறம் அதான் அந்த போதத்தை ஆளும் இருள் அப்படின்னா, ஆன்மாவோட அறிவை விளங்க விடாம தடுத்து நிறுத்துறது எது, ஆணவமாகிய இருள். அதுல கொஞ்சோண்டு ஞானம் வரும், ஏகதேச ஞானம். அது எப்படின்னா, பாசி படிஞ்ச ஒரு குளத்துல ஒரு கல்லை போட்டா லேசா கொஞ்ச நேரம் விலகுதுல, அது மாதிரி அப்படி தோன்றி மறையும். அதனால அவங்களால தெளிவா இந்த தப்புல இருந்து வெளியே வர முடியாது, அவங்க அதுலயே மயங்கி கிடப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து அடுத்தால என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகளிர் இழிவு. என்னடா மகளிர் இழிவுன்னா, இதுக்கு முன் நம்ம ஒரு வார்த்தை மனசுல சேர்த்துக்கணும், பொது மகளிர், வரைவின் மகளிர் அப்படிங்கிறது. அதாவது வள்ளுவர் சொல்லும் போது வரைவின் மகளிர் அப்படின்னு சொல்லுவார். அதனால பரத்தையர் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க அவங்க மேல வந்து என்ன செய்யக்கூடாது, அவங்க கூட ஒரு தொடர்பு வச்சிருக்க கூடாது. பிறன்மனை நயவாமைன்னு ஒண்ணு சொல்லியிருக்க, அப்படி செய்ய முடியலைன்னா அதுக்கு இடையூறு வந்ததுன்னா, இந்த மாதிரி பொது மகளிரை தேடி சிலர் செல்கிறார்கள், அப்படி செல்லக்கூடாது, அது மிகவும் தவறு அப்படிங்கிறனால இதை தொடர்ந்து அதுவும் வைக்கிறார். இலைநலவாயினும் எட்டி பழுத்தால் குலைநலவாங்கனி கொண்டு உணலாக, முலைநலம் கொண்டு முறுவல் செய்வார் மேல் விலகுறு நெஞ்சினை வெய்து கொள்வீரே அப்படின்னு சொல்றார். எட்டி மரத்துல இலை வந்து ரொம்ப அழகா இருக்குமா, கொலகொலையா காய்ச்சிருக்குமா, ஆனா அதை யாரும் உண்ண முடியாது, ஏன்னா அது நச்சுத்தன்மை உடையது. அத மாதிரிதான் இவங்க எல்லாம் பார்க்கறதுக்கு அழகா இருந்தாலும் இவங்களை தேடி போகாதீங்க, உங்களுக்கு அதனால கேடுதான் வரும் அப்படின்ட்டு அழகா ஒரு ஞானியாக இருக்கக்கூடிய இவர் வந்து ஒரு அறிவுரையை சொல்லுகிறார் அப்படிங்கிறத பாக்குறோம். அதே மாதிரிதான் பிறர் மனையில புகுந்து பிறர் மனைவிய விரும்பினா, ஒரு மலை சுனையில போகக்கூடிய நீர் மாதிரி அப்படியே இழுத்துட்டே கொண்டு எங்கேயோ கொண்டு விட்டுரும். கனவுல கூட இந்த மாதிரி எண்ணங்கள் வரக்கூடாது அப்படிங்கறத அழுத்தம் திருத்தமா நமக்கு சொல்லியிருக்க. அடுத்து அந்த பெண்கள் பொருட்பெண்டிற் பொய்மை முயக்கம் இருட்டறையில் ஏதில் பிணம் தழியிற்று அப்படின்னு, பணத்துக்காக தன்னை விற்கக்கூடிய பெண்களை தழுவி கொள்வது இருட்டறைக்குள்ளே ஒரு பொணத்தை தழுவிட்டு இருக்கிற மாதிரி அப்படின்னு வள்ளுவர் பெருமான் சொல்றார். கண்டு மயங்க தோற்றமும் கேட்டு மயங்க இன்சலும் உடையவர் என்பதால் அவங்கள கண்டு மயங்காம இருக்கணும், அவங்க கிட்ட நெருங்காம விலகணும். நல்ல சான்றோர்கள்லாம் இந்த மாதிரி பொருட்பெண்டிரோட தொடர்பு கொள்ள மாட்டாங்க. அது மாதிரி கட்டுணர்ந்த அறிவு கொண்டனும், படிச்சா மட்டும் போதாது, நிற்கணும் அதுல. கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தகுந்த சொல்லியிருக்கு. அப்படி நிற்பவர்கள் இந்த மாதிரி தவறு செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி ஆண்டோர்கள் வந்து இந்த மாதிரி பொது மகளிருடைய தோள்களை தழுவ மாட்டார்கள். ஆனா கற்பில்லாத ஆண்கள் வந்து இது போன்ற வாய்ப்பு கிடைச்சா இது போன்ற பெண்களின் தோளை தீண்டுவார்கள். யாருக்கு இந்த மாதிரி மாய மகளிரோட தழுவல் நிகழும் அப்படின்னா, அறிவும் ஆராயங்குணமும் இல்லாதவங்களுக்கு. ஆனா அறிவும் ஆராயங்குணமும் இருப்பவங்களுக்கு அவங்க யார எந்த பெண்ணை பார்த்தாலும் தெய்வமாவே பார்ப்பாங்க, தாய் போல் நினைக்கலாம், சகோதரி போல் நினைக்கலாம் அப்படின்ட்டு. அதனால இந்த பெண்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களோட தன்மையை சொல்லும் போது இவங்க உயர்ந்தவங்களா தாழ்ந்தவங்களா அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. அடுத்தது யார் பணம் கொடுத்தாலும் அவங்கள தழுவி கொள்வார்கள். அதனால அது எப்படி அப்படின்னா ஒரு புதை சேத்துக்குள்ள கிடக்கிற மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்டவங்களோட ஒரு தொடர்பு இருக்கக்கூடாது. சரி, ஒருத்தரோட பொருள் அழியணும் அப்படின்னா அதுக்கு சில அடையாளங்கள் இருக்கு. ஒன்னு வந்து கல், ரெண்டாவது சூது, மூணு வந்து இந்த பரத்தையர். இந்த மூணும் இருந்ததுன்னா அப்படியே சொத்தெல்லாம் காணாம போயிரும் அப்படின்னு வள்ளுவர் பெருமானும் நமக்கு சொல்லியிருக்காரு. இவரும் நமக்கு அந்த கருத்தை சொல்லி, அதனால ரொம்பவும் எந்த வகையிலாவது யாராவது இப்படி இருந்தாங்கன்னா அவங்களையெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடணும், நீங்க இந்த மாதிரி அங்க போக கூடாது அப்படின்னு, அவங்க அங்க போறதுக்கு ஏதாவது ஒரு இடையூற உண்டாக்கியாவது போக விடாம தடுத்துடணும், எந்த கட்டி போட்டுனாலும் தடுத்துடணும் போக விடாம அப்படின்னு சொல்லி அன்பால சொல்லலாம், உபதேசத்தால சொல்லலாம், இப்படி உரையாடி நல்லது கெட்டதை எடுத்து சொல்லி சொல்லலாம். இது எதுக்கும் தடுக்க முடியல அப்படின்னா அந்த இடத்துக்கு போக விடாம வாசலை அடைக்கலாம். ஏன்னா இவங்க நேர் வழி இல்லைன்னா புற வழி வச்சிருப்பாங்க போறதுக்கு, அப்ப இவங்களை கட்டியாவது போட்டுறணும், எந்த வகையிலையும் தடுத்துடணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து அதை தொடர்ந்து நல்குறவு வச்சிருக்கார். நல்குறவுனா வறுமை. ஏன் நல்குறவுன்னு வருதுன்னா அந்த தீய ஒழுக்கங்கள்லாம் இருந்தாச்சுன்னா அந்த பரத்தையற்றெல்லாம் தொடர்பு இருந்ததுன்னா கொண்டு 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 கொடுத்தாச்சுன்னா கடைசியில இருக்கிற வரைக்கும் கொடுக்க முடியும். அப்புறம் எல்லாம் தீந்து போச்சுன்னா வறுமை தானே, அதான் நல்குறவு. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னே சொல்லிட்டாரு வள்ளுவர் பெருமான். அதனால அழகா அதுக்கு ஒரு பாடல் சொல்லியிருக்கார். பொய்க்குழி தூர்ப்பான் புலரி புலருதென்று அக்குழி தூர்க்கும் அரும்பண்டம் தேடுவீர், எக்குழி தூர்த்தும் இறைவனை ஏத்துமின் அக்குழி தூரும் அழுக்கற்ற போதையும் சொல்றாரு. என்ன செய்யலாம் அப்படின்னா வயிற்றுங்கிற ஒரு குழி பொய்க்குழி, அதுக்கு ஏன் பொய்க்குழின்னு பெயர் வச்சாங்கன்னா எத்தனை முறை சாப்பிட்டாலும் நிரம்ப மாட்டேக்கு, திருப்பியும் பசிக்கு திருப்பியும் சாப்பிட வேண்டியது, அதான் பொய்க்குழின்னு சொல்லியாச்சு. அதனால அதை தேடுறதுக்கு இவ்வளவு பிரயாசப்படுறீங்களே, அதுக்கு பதில் அந்த குழிய தூர்க்கணும்னு பாக்கீங்களா? அது போல எந்த குழிய வேணாலும் தூருங்க, தூர்த்துட்டு தூர்த்தல்னா மூடுதல், தூர்த்துட்டு என்ன செய்யுங்க, அதுக்கு பதிலு சிவபெருமானை ஏத்துங்க, வழிபடுங்க, அப்ப உங்களுடைய அழுக்கு நீங்கும், கண்மம் வினையெல்லாம் நீங்கும். ஏன்னா அழுக்குன்னு சொல்லக்கூடியது நல் குறவு, அதாவது வறுமைக்கு ஏதுவாகிய வினை சேடம். அதனால ஒரு பாடல்ல அழுக்குங்கிறது கண்மம்ங்கிற பொருள் வருது, அடுத்த பாடல்ல அழுக்குங்கிறது மலம் அப்படிங்கிற பொருள் வருது. அப்போ ஆணவத்தையும் நம்ம எடுத்துக்கிடலாம். இப்ப அதெல்லாம் நீங்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், இறைவனை ஏத்த வேண்டும். அதனால தொடர்ந்தனும் சுற்றம் வினையினும் தீய கடந்ததோர் ஆவி கழிவதன் முன்னே உடந்த காலத்து உணர்விழக் கேட்டி தொடர்ந்து நின்ற அவ்வழி தூர்க்கலும் ஆமே அப்படின்னு சொல்றாரு. அதாவது உம்ம தொடர்ந்து ஏழு சுற்றங்கள் போற வருது, அது எல்லாம் உங்களை வருத்தக்கூடியது. வினை வந்து எப்ப பரிபாகம் ஆகுதோ அப்ப மட்டும்தான் துன்பம் தரும், ஆனா சுற்றம் வந்து எப்போதுமே துன்பம் தரும். அதான் வினையினும் தீய அப்படின்னு கொடுத்திருக்கிறார் சுற்றத்தை. அதனால உடம்ப விட்டு ஆவி நீங்கிரும். அப்படி ஆவி நீங்குவதற்கு முன்பாக அந்த உடம்புக்குள்ள நல்லக விளக்க ஏற்றணும். அந்த நல்லக விளக்கது நமச்சிவாயுன்னு சொல்றாரு இல்லையா, அந்த ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை தொடர்ந்து ஜபிக்கணும். அத ஜபிச்சிட்டு இருக்கும் போது நம்ம வயிற்றுக்குள்ளி இருக்கல பொய்க்குழி, அதை மூட வழி தேட வேண்டாம், தானே நிரம்பும் அப்படின்னு அழகா நமக்கு எடுத்து உரைக்கின்றார். அறுத்தன ஆறினும் ஆனினம் மேவி அறுத்தனர் ஐவரும் எண்ணிலி துன்பம் ஒருத்தன வல்வினை ஒன்றல்ல வாழ்வை வெறுத்தனன் ஈசனை வேண்டி நின்றானே அப்படின்னு சொல்றார். அதாவது முதல்ல எதை நிப்பாட்டுதமோ இல்லையோ எல்லா ஆசையும் விட்டுறலாம், ஆனா நாக்கு இருக்கே அந்த சுவை, அதனாலதான் ஆறு சுவைய முதல்ல சொல்றாரு. அதை அறுத்தாச்சு, அப்புறம் என்ன சொல்லியாச்சு, ஐம்பொறிகள் பசு கூட்டத்தை மாதிரி ஐம்பொறிகள் இருக்கு, புலன்கள் மேல வேட்கை கொண்டு உயிரை அறுத்துக்கிட்டே இருக்கு. பசு கூட்டம் வந்து தான் விருப்பப்படி நாலு புறமும் போகும், உண்ணும் உறங்கும் கூடும். அதே மாதிரி ஐம்பொறில்களும் புலன்களை பற்ற முயலுது, வறுமை காரணமா அது முடியலன்னு அது உயிரை அறுத்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்ற, வென வந்து ஒன்னோ ரெண்டோ இல்ல பல, அதுவும் வலிய வினைகள். அப்ப அவ்வளவு வினைகளுக்கு எண்ணற்ற துன்பம் வருது, அந்த எண்ணற்ற துன்பத்தையும் நம்ம அனுபவிக்கும் போது மிகவும் வருத்தம். அதனால ஒருத்தருக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சான், வேற கதியே இல்லாதனால சிவபெருமானை வந்து வணங்கி வேண்டி நின்றான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதனால நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு மிகவும் தெளிவாக பல்லாற்றானும் எடுத்து எடுத்தது. அந்த இயமம் அப்படின்னா தீதகற்றல்னு சொல்லுவாங்க, அட்டாங்க யோகத்துல முதல்ல வரக்கூடிய இயமம் அப்படின்னா தீது அகற்றல், எதெல்லாம் வேண்டாமோ அதெல்லாம் நம்ம நிறுத்திடணும், செய்யக்கூடாது. அதைத்தான் நமக்கு வந்து அழுத்தம் திருத்தமா நமக்கு சொல்லியிருப்பாங்க. நமக்கு ஏற்கனவே பிறவி குழி ஒன்று இருக்கு, நரக குழி இருக்கு, ஆனா அதுல எல்லாம் அந்த குழிகள்ல எல்லாம் சிக்காம கடைசியா பார்த்த பாடல் இருக்கு இல்லையா, அது மாதிரி பொய்மையாளரை பாடாம புகழூர் பெருமானையே பாடுனா இம்மையே தரும் சோறும் குறையும் ஏத்தலாம் இடர்கடலுமாம்னு அழகா சொல்லியிருக்காரு. சிவபெருமானை வழிபடாமல் இருப்பது, திருமுறைகளை பாடாமல் இருப்பதே வறுமைக்கு ஏதுதான். அதனால வறுமையை போல துன்பம் தருவது வறுமை மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. அதனால தொடர்ந்து மறுமைக்கும் அது வரும் அப்படிங்கிறதையும் சொல்லி, அதனால குடிப்பிறப்போட பெருமையெல்லாம் பாழ்படுத்திடும், அதுக்கப்புறம் சோர்வை உண்டாக்கும், நூறு ஒரு துன்பத்துக்கு பதில் நூறு துன்பம் வந்து சேரும். நல்ல நூல் கருத்துக்களை தெளிவாக ஆராய்ந்து சொன்னாலும் அதெல்லாம் கருத்துக்குள்ள போகாது. அதனால வறுமை உடையவன் தன்னை பெற்றெடுத்த அன்னை கூட அவனை வந்து அயலானாகத்தான் நினைப்பாள். அதனால இந்த மாதிரி வறுமை யாருக்கும் வரக்கூடாது, அது வந்தா கிட்டத்தட்ட நெருப்புக்குள்ள நிக்கிற மாதிரி. அதனால இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா இறைவனை ஏத்த வேண்டும், அருட்செல்வத்தையும் தருவாரு பொருட்செல்வத்தையும் தருவாரு என்று சொல்லிக்கொண்டு இந்த இதுகாரும் அருமையான முறையிலே இன்றைய சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த குருவருளுக்கும் திருவருளுக்கும் நன்றி கூறி, பூதி உருத்ராக்கம் வாழி, பூண்பவர் என்றும் வாழி, கோதிலா சைவம் வாழி, குருவருள் நிறைந்து வாழி, தீதில இந்தெழுத்தும் வாழி, சிறந்த ஞானியர்கள் வாழி, ஆதியின் சரிதம் கேட்கும் அன்பினர் வாழி வாழி என்று கூறி, சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நிகழ்வினை நேரில் கண்டு கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.